விவிலிய தேடல் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் உவமை பகுதி ஒன்று.
என தர்ம அன்புள்ளங்களே, நள்ளிரவில் நண்பர் என்ற உவமையின் நாயகனை கடந்த வாரம் நாம் சிந்தித்த போது அவரது விடாமுயற்சி எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற பழமொழிக்கு நல்லதோர் எடுத்துக்காட்டு என்பதை சிந்தித்தோம். நமது நாயகனை விட இந்த பழமொழிக்கு இன்னும் உயர்ந்ததோர் எடுத்துக்காட்டு லூக்கா நற்செய்தி 18 பிரிவில் நாம் சந்திக்கும் கைம்பெண் என்றும் சென்ற வாரம் குறிப்பிட்டோம். மனம் தளராது இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற உண்மையை வலியுறுத்த இயேசு நள்ளிரவில் நண்பர் என்ற உவமையையும் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற இந்த உவமையையும் கூறியுள்ளார். இந்த உவமை சொல்லப்பட்ட காரணமும் இந்த உவமையும் லூக்கா நற்செய்தி 18 பிரிவின் துவக்கத்தில் இவ்வாறு பதிவாகியுள்ளன.
அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படிச் சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்குச் சொல்கின்றேன் என்றார்.
அன்பு இதயங்களே, எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற பழமொழியை நான் பலமுறை கேட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த உவமையோடு அந்த பழமொழியை இணைத்து சிந்தித்த போது எனக்குள் உருவான எண்ணங்கள் எனக்கே சிறிது ஆச்சரியமாக இருந்தன. எறும்பு உருவத்தில் மிகச் சிறியது, கல்லோ பெரியது. அதேபோல யூத சமுதாயத்தில் கைம்பெண்கள் எறும்பைப் போன்று மிகச் சிறியவர்களாக கருதப்பட்டவர்கள். யாரும் அவர்களை எளிதில் மிதித்து நசுக்கி விடலாம். நடுவர்களோ கல்லை போன்றவர்கள், ஒரு சிலர் கல் மனமும் கொண்டவர்கள். பாறைகளை கற்களை நாம் புரட்டும்போது அவற்றிற்கடியில் எறும்புகள் இருப்பதை காண முடியும். பாறையை தங்கள் பாதுகாப்பாக எண்ணி அதற்கடியில் வாழும் எறும்புகள் அவை. மேலும் பாறைக்கு கீழ் கிடைக்கும் நிழலையும் குளிரையும் நாடி அந்த எறும்புகள் அங்கு செல்லும். பாதுகாப்பும் குளிர் நிழலும் தர வேண்டிய பாறைகள் நினைத்தால் தங்களுக்கு அடியில் இருக்கும் எறும்புகளை முற்றிலும் நசுக்கி நிர்மூலமாக்க முடியும். அன்பு இதயங்களே, நீதியும் பாதுகாப்பும் தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பாறைகளாகிய நடுவர்களை நாடி வரும் கைம்பெண்கள் என்ற எறும்புகளை நேர்மையற்ற நடுவர்கள் பலர் நசுக்கியுள்ளனர். அன்றும் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் அவலம் இது. அன்பு இதயங்களே, நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் என்ற இந்த உவமையில் இயேசு இந்த நடுவரை அறிமுகப்படுத்தும் வரிகளில் இவரை பற்றி ஒரு சில அம்சங்களை தெரிந்து கொள்கின்றோம்.
ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை
என்பது இயேசு தரும் அறிமுகம். நகரில் வாழும் நடுவர் இவர். கிராமங்களில் பணியாற்றும் நடுவர்களை விட நகரில் பணியாற்றும் நடுவர்கள் அதிக மதிப்பும் முக்கியத்துவமும் பெற்றவர்கள். பதவி புகழ் இவற்றோடு இணைந்து வரும் பாவங்களும் இவர்களை பாதிக்க வாய்ப்புகள் அதிகம். இயேசு இந்த நடுவரை அறிமுகப்படுத்தும் அதே வரிகளை நடுவரும் தன்னை பற்றி தானே கூறிக்கொள்கின்றார்.
நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை.
இறை அச்சமோ மக்கள் மீது மதிப்போ இல்லாமல் வாழ்வதை ஒரு பெருமையாக பறைசாற்றும் நடுவரை இந்த வரிகளில் நாம் காண்கின்றோம். அன்பு இதயங்களே, இஸ்ரேல் மக்கள் மத்தியில் நடுவர்கள் அல்லது நீதிபதிகள் தோன்றிய வரலாற்றை நாம் ஆய்வு செய்தால் நீதிபதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதன் இலக்கணத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இஸ்ரேல் குலத்தவர் ஒரு நாடாக உருவானதும் அவர்கள் நடுவில் தலைவர்களாக பொறுப்பேற்றவர்கள் நீதிபதிகளே. இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு நீதி வழங்குவதே தலைவனின் தலையாய பணி. மக்களை ஆளும் தலைவர்களாக அரசர்கள் தோன்றியது இஸ்ரேல் வரலாற்றில் பல தலைமுறைகளுக்கு பின்னரே நிகழ்ந்தது. அன்பு நெஞ்சங்களே, நீதி வழங்கும் தலைவர்கள் தோன்றிய நிகழ்வை விடுதலை பயண நூல் 18 நாம் காண்கின்றோம். மக்கள் அனைவருக்கும் மோசே ஒருவரே நீதி வழங்கியதால் நாள் முழுவதும் அவரை சுற்றி மக்கள் கூடியிருந்தனர். மோசேயும் அவர்களுக்கு இறைவனின் சட்டங்களை விவரித்து நீதி வழங்கிக் கொண்டிருந்தார். காலை முதல் மாலை வரை இதுவொன்றே மோசேயின் பணியாக இருந்தது. இதை கண்ட மோசேயின் மாமனார் அவருக்கு அறிவுரை ஒன்று வழங்குகின்றார். விடுதலை பயண நூல் 18 நாம் காணும் இந்த அறிவுரை இதோ.
மக்கள் அனைவரிலும் திறமையும் இறை அச்சமும் நாணயமும் கொண்டு கையுட்டை விறக்கும் பண்பாளரை கண்டுபிடியும். அவர்களை 1000 அவர், 100 50 10 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர். அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும். முக்கிய விவகாரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும். ஆக உமக்கும் சுமை குறையும், அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பர்.
திறமை, இறையச்சம், நாணயம் கொண்டிருப்பது, கையூட்டை வெறுப்பது ஆகிய பண்புகளே இஸ்ரேல் மக்களின் நடுவர்களுக்கு தேவையான அடிப்படை பண்புகள் என்பது துவக்கத்திலிருந்தே வரையறுக்கப்பட்டன. ஆயினும் இவை ஏதுமில்லாத ஒரு நடுவரை இயேசு இந்த உவமையில் சுட்டிக்காட்டுகின்றார். நேர்மையற்ற இத்தகைய நடுவர்களை குறித்து விவிலியம் முழுவதும் பல்வேறு இடங்களில், சிறப்பாக இறைவாக்கினர் எசையா நூலில் வெப்பமான வார்த்தைகள் வெளிவந்துள்ளன.
இறைவாக்கினர் எசையா பிரிவு 1. ஆண்டவர் சொல்வதாவது, உன் தலைவர்கள் வன்முறையில் ஈடுபடுகின்றனர், திருடருக்கு தோழராயிருக்கின்றனர், கையூட்டு வாங்குவதற்கு ஒவ்வொருவனும் இயங்குகின்றான். திக்கற்றோருக்கு அவர்கள் நீதி வழங்குவதில்லை, கைம்பெண்ணின் வழக்குகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. இறைவாக்கினர் எசாயா பிரிவு 10. அநீதியான சட்டங்களை இயற்றுவோருக்கு ஐயோ கேடு, மக்களை ஒடுக்குகின்ற சட்டங்களை எழுதி வருவோருக்கு ஐயோ கேடு. அவர்கள் ஏழைகளுக்கு நீதி வழங்காமல் அவர்கள் உரிமையை மறுக்கின்றார்கள். எம் மக்களுள் எளியோரின் உரிமையை அவர்கள் திருடுகின்றார்கள். கைம்பெண்களை கொள்ளைப் பொருளா எண்ணி சூறையாடுகின்றார்கள். திக்கற்றோரை இரையாக்கிக் கொள்கின்றார்கள்.
வேந்தலே உம்மகனே, எளியவர் சார்பினிலே மீட்டினை வழங்கட்டுமே. மலை அமைதி கொடுக்கட்டுமே, குன்றும் நீதி வழங்கட்டுமே, நீதி இல்லாளட்டுமே. வேந்தனே உம்மகனே, எளியவர் சார்பினிலே மீட்டினை வழங்க.
என தர்மை அன்புள்ளங்களை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலம் துவங்கி நாம் வாழும் இன்றைய காலம் வரை நடுவர்கள் நீதியை நாடாமல் பணத்தை நாடுபவர்களாக மாறுவதால் அனைத்து நாடுகளிலும் நீதித்துறை மீது நம்பிக்கை இழந்து வருகின்றோம். நீதியை விலை பேசும் ஆயிரக்கணக்கான நீதிபதிகள் பற்றிய செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணம் உள்ளன. பணத்திற்காக நீதியை எவ்வளவு தூரம் சிதைக்க முடியும் என்பதில் இவர்கள் காட்டும் ஆர்வம் நம்மை அதிர்ச்சியில் உறைய வைக்கின்றது. இதோ ஓர் எடுத்துக்காட்டு. இச்சம்பவம் 2008-2009 அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பென்சில்வேனியா என்ற மாநிலத்தில் நடந்தது. பணத்திற்காக சிறுவர்கள், கிட்ஸ் ஃபார் கேஷ் என்ற பெயரில் இந்த அவலத்தின் விவரங்கள் வெளியாயின. பென்சில்வேனியா மாநிலத்தில் ஒரு சிறுவன் வால்மார்ட் பேரங்காடியில் சில டிவிடிகளை திருடினார். மற்றொரு சிறுவன் தன் பள்ளி தலைமை ஆசிரியரை இணையதளத்தில் கேலி செய்து எழுதினார். இன்னுமொருவர் யாரும் தங்கியிராத ஒரு கட்டிடத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்தார். இவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன? இச்சிறுவர்கள் அனைவரையும் வளர் இளம் பருவத்தினர் காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்பதே தீர்ப்பு. மார்க் சியாவரெல்லா, மைக்கேல் கோனகன் என்ற அனுபவம் மிகுந்த நீதிபதிகள் 2008-2009 இந்த தீர்ப்புகளை வழங்கினர். சிறுவர்கள் செய்த தவறுகள் சிறிதாக தோன்றுகையில் ஏன் இத்தனை கடுமையான தீர்ப்புகள் தண்டனைகள் என்பதை ஆய்வு செய்த போது ஓர் அதிர்ச்சியான உண்மை வெளியானது. ஆம் அன்புள்ளங்களே, இந்த மாநிலத்தில் நடத்தப்பட்ட வளரிளம் பருவத்தினர் காப்பகம் தனியார் பொறுப்பில் இருந்தது. அந்த காப்பகத்தை லாபகரமாக நடத்த தேவையான அளவு கைதிகள் அங்கு இல்லை என்பதால் காப்பக உரிமையாளர் ராபர்ட் மெரிக்கல் என்பவருக்கும் இந்த இரு நீதிபதிகளுக்கும் இடையே மறைமுக ஒப்பந்தங்கள் நிறைவேறின. 26 லட்சம் டாலர்கள் பணம் கைமாறியது. எனவே இந்த இரு நீதிபதிகளும் இந்த காப்பகத்தை நிறைப்பதற்காக இத்தகைய கடுமையான தீர்ப்புகளை வழங்கினர். தற்போது அன்பர்களே, இந்த இரு நீதிபதிகளும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளனர். நீதி வேண்டி தன்னை தொடரும் கைம்பெண்ணுக்கு பாதுகாப்பு தரும் பாறையாக இருக்க வேண்டிய நடுவர் அவரை நசுக்கும் பாறையாக மாறுவதை இயேசு தன் உவமையில் வெளிக்கொணர்கின்றார். இந்த பாறையைச் சுற்றி வட்டமிடும் எறும்பாக மாறுகின்றார் இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள கைம்பெண். எறும்பையொத்த கைம்பெண்ணின் முயற்சிகளை நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திப்போம்.
இன்றைய பிப்லிய திடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.